මීළඟට සුන්දරලිංගම් ප්‍රදීප් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් තිබෙනවා. ඕඩර් ප්ලීස් මහාචාර්ය සේනාරායකර ගරු මන්ත්‍රීතුමා මූලාසටින්.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் அவசர கால சட்டம் நீடிப்பது தொடர்பாக பாராளுமன்ற விவாதத்திலே சில முக்கியமான விடயங்களை கூற நினைக்கின்றேன். கடந்த காலங்களிலே இந்த அவசர கால சட்டம் நாட்டில் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, எதற்காக கொண்டுவரப்பட்டது என்பது தொடர்பாக முழு நாட்டு மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிந்த விடயம். கடந்த காலங்களில் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற பொழுது அதை நசுக்குவதற்காக பயன்படுத்தினார்கள். பொதுமக்கள் தங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீருக்காக போராடுகின்ற பொழுது அவர்களை சுட்டு கொலை செய்தார்கள். அதே போன்று உண்மையை ஊடகங்கள் உரத்து சொல்லும் பொழுது ஊடக நிறுவனங்களுக்கு தீ வைத்தார்கள், ஊடகவியலாளர்களை சுட்டுக் கொண்டார்கள். ஒட்டுமொத்தமாக ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று கூறிக்கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்களே கடந்த கால ஆட்சியாளர்கள் மேற்கொண்டதை இந்த உலகம் அறியும். அதே போன்று இந்த அவசர கால சட்டம் தொடர்பாக பொதுவாக இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் ஒரு பயம் இருக்கும். தங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வகையிலே இதை பயன்படுத்துவார்களா, தங்களுடைய குரல் வலையை நசுக்குவார்களா என்பது தொடர்பாக மக்கள் மத்தியிலே எப்போது ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக் அவர்கள் ஏன் இந்த அவசர கால சட்டத்தை 53 நாட்களுக்கு முன்பு நடைமுறை செய்தார் என்பது தொடர்பாக நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். டிட்வா புயலின் காரணமாக முழு நாடும் துன்பத்திலே துயிலுற்ற வேளையிலே மனிதநேய அடிப்படையிலே அந்த மக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அதே போல அவசரமாக அந்த மக்களுக்கு உணவு உடை அதே போல மருத்துவ சேவைகளை விரைவாகவும் விரைந்து செயல்படுத்துவதற்காகவும் எங்களுடைய ஜனாதிபதி இந்த அவசர கால சட்டத்தை பிரகடனம் செய்தார். எனவே இந்த அவசர கால சட்டத்தை பிரகடனம் செய்த கோரியது இந்த எதிர்கட்சியினர் தான். இன்று அவர்கள் இந்த அவசர கால சட்டத்தை பற்றி இன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தாங்கள் செய்த பிழைகள், தாங்கள் செய்த கொலைகள், தாங்கள் செய்த ஊழல்கள், தாங்கள் செய்த மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு இன்று நீதியின் முன்பு அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் இன்று அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள், விசேஷமாக நீதியின் செயல்பாடு, இன்று நீதித்துறையானது நாட்டிலே அனைவருக்கும் சமன் என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இன்று கடந்த கால ஆட்சியாளர்கள் இருக்கலாம், அல்லது உயர் பதவிகளில் இருந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது இந்த நாட்டிலே சாதாரண பொதுமகனாக இருக்கலாம், இன்று சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன் என்பதை இன்று நாட்டிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கள்ளர் கூட்டம் கடந்த காலத்திலே கொள்ளை அடித்தவர்கள் இன்று எங்களை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சபைக்கு தலைமை தாங்கும் முதல்வர் அவர்களே, விசேடமாக மலையகத்தை பொறுத்தவரையிலே இந்த டிட்வா புயலின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இந்த மலையக பிரதேசம் காணப்படுகிறது. மலையக பிரதேசத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு மலை பிரதேசம், பள்ளத்தாக்குகள், சரிவான பகுதிகளிலே எங்களது மலைக மக்கள் குடியிருக்கிறார்கள். எனவே இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்காக இந்த அவசர கால சட்டம் மிகவும் பெரிதாக உதவியது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த ஒரு அங்கு பார்க்கையிலே நில புவியியல் அடிப்படையிலே ஒரு கிராம சேவர் பிரிவுக்கும் இன்னொரு கிராம சேவர் பிரிவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதே போல பிரதேச செயலகத்துக்கு அந்த இறுதியிலே இருக்கும் அந்த கிராமம் இந்த பிரதேச செயலகத்திலிருந்து உதவி வரும் வரைக்கும் பாதைகள் இருக்கவில்லை. அதனால் பக்கத்தில் உள்ள பிரதேசத்தை உதவி கிட்டுவதற்கு அது சாதகமாக இருந்த நிலையின் காரணமாக இந்த அவசர கால சட்டத்தின் மூலமாக எல்லைகளை கடந்து அரச ஊழியர்கள் இந்த பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த அவசர கால சட்டம் என்பது மிக மிக அவசியமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல மலைக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அங்குள்ள ஆபத்தான மரங்களை வெட்டுவதற்கும் அந்த மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த அவசர கால சட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. எனவே இந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமாக மனித நேயத்தை மீண்டும் இந்த நாட்டிலே நிலைநிறுத்துவதற்கு இந்த டித்வா புயலின் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த சட்டம் என்பது மிக அத்தியாவசியமாக காணப்படுகிறது. எனவே இவர்கள் கூறியது போல கடந்த 53 நாட்களில் இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய அரசாங்கம் ஒரு சிறிய தவறேனும் செய்திருக்கிறதா, உதாரணம் கூற முடியுமா என்று எதிர்கட்சியிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் மக்கள் விரோத செயல்பாடுகள் நாங்கள் ஈடுபடவில்லை, ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடவில்லை. நாங்கள் முழுமையாக மக்களுக்காகத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சபை முதல்வர் அவர்களே. எனவே இந்த சட்டத்தின் மூலமாக எங்களுடைய நாட்டின் மக்களை பாதுகாக்கின்ற தேவை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த எதிர்கட்சியினர் அவர்களுடைய இருப்பை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள் மத்தியிலே சென்று பாருங்கள், மக்கள் என்ன கூறுகிறார்கள். எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, நாட்டு மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இன்று இனவாதத்தை பேசிக்கொண்டு மீண்டும் இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை பிரிக்கின்ற செயல்பாடுகளே ஈடுபடுகின்றார்கள். இந்த பாராளுமன்றத்திலே சில கூலிகள் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாட்டினுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு இங்கு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இந்த கூலிகளுக்கு அடுத்த தேர்தலிலே மக்கள் சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல பாராளுமன்றத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுது, கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது, இங்குள்ள விசேடமாக பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் என்னிடமோ சொல்லி பெண்களை நிந்தனை செய்கின்ற விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சபை முதல்வர் அவர்களே. அதே போல உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே மலையக மக்களுடைய மிக நீண்ட பிரச்சனையாக இருந்து காணப்பட்ட இந்த வீட்டு பிரச்சனை, இன்று நாங்கள் இந்த வீட்டு பிரச்சனைக்கு பல தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். கடந்த 2025 ஆம் ஆண்டு நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து கட்டப்பட்ட வீடுகள் இன்று மலையக மக்களுக்கு கையளிக்கப்பட்டு வருகின்றது. அதே போல சம்பள உயர்வையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நான் இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முதல்வர் அவர்களே. இன்று மலையகத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொந்தமான எத்தனையோ தோட்டங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு சொந்தமான எத்தனையோ ஏக்கர் காணிகள் இருக்கின்றன. இன்று மக்களை பற்றி பேசும் அவர்கள் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்காக ஒரு துண்டு காணியை அவர்கள் கொடுப்பார்களா என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முதலை கண்ணீரை வடிப்பதை விட்டுவிட்டு மக்களுக்காக களத்தில் இறங்கி சேவை செல்லும்படி அவர்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.